அன்பர்களும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் வாசை. அக்டோபர் மாதம் 13 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தூத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் வாசையில் முதல் செய்திருக்கை, பின்னர் தொடரும் செய்தரங்கத்தில் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த மன்னர் என்ற சிறப்பு பெற்ற தாய்லாந்து அரசர் பூமிபோன் அட்டூன்ஜடேட் இன்று காலமானது குறித்த செய்தி. இலங்கையில் புதிய பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான வரவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பது ஏன் என்பது குறித்து சுமந்திரன் பேட்டி.
இந்த இரண்டு விடயங்களும் மிகவும் மோசமான அம்சங்களாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே காணப்பட்டவைகள். அவை புதிதாக கொண்டு வரப்பட உத்தேசித்திருக்கிற சட்டத்திலேயும் இடம்பெற வேண்டும் என்றுதான் இந்த அறிக்கையை சொன்னதாக நான் அறிகிறேன்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் அறவாழி இளம்பருதி.
உலகிலேயே மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த மன்னர் என்ற பிரசித்தி பெற்ற தாய்லாந்து மன்னர் பூமி போன் அட்டூன்ஜடேட் இன்று காலமானார். கடந்த பல ஆண்டுகளாகவே மன்னர் பூமி போன் உடல்நலம் குன்றியிருந்தார். அவரது உடல்நிலை கடந்த சில நாட்களில் மோசமடைந்தது. 88 வயதான இந்த அரசர் 1946 அரியணை ஏறினார். தாய்லாந்தில் அவர் நாட்டை ஒற்றுமைப்படுத்தும் சக்தியாகவே பார்க்கப்பட்டார். அவரது மரணம் இராணுவம் தற்போது ஆட்சி செய்து வரும் நாட்டில் ஸ்திரமற்ற நிலைக்கு வழிவகுக்கக்கூடும் என்ற அச்சங்கள் நிலவுகின்றன. அரசரின் மரணம் தாய்லாந்து மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. முடிக்குரிய இளவரசரான மகா வஜ்ரலோங்கோன் புதிய மன்னராகிறார் என்று தாய்லாந்து பிரதமர் பிரயுத் சான் ஓச்சா கூறினார். இதற்கிடையில் பிரதமர் மோடி, பாங்கி மூன், ஒபாமா ஆகியோர் அரசரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
தாய்லாந்தின் அடுத்த அரசராக முடிசூடவுள்ள இளவரசர் மகா வஜ்ரலோங்கோன் மக்கள் மத்தியில் தனது தந்தை பெற்ற அளவிற்கு மரியாதையை பெற சற்றும் கடினமாக போராட வேண்டியிருக்கும். அவர் 3 முறை மனம் புரிந்து விவாகரத்தானவர். மேலும் அதிகப்படியான காலங்களை வெளிநாட்டில் கழித்தவர். கடந்த வருடம் அவரின் தந்தையை பெருமைப்படுத்தும் விதத்தில் பாங்காக் சாலையில் ஆயிரக்கணக்கான மிதிவண்டியாளர்கள் பங்கேற்ற பேரணியை மோட்டார் சைக்கிளில் சென்று முன்னடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்த ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்க பாடகரும் பாடலாசிரியருமான பாப் டிலனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. யாரும் எதிர்பாராத இந்த அறிவிப்பை ஸ்டாக்ஹோமில் உள்ள ஸ்வீடிஷ் அகாடமி அறிவித்தது. புகழ்பெற்ற அமெரிக்க ராக் மற்றும் நாட்டுப்புற இசை பாடகரான பாப் டிலன் இசையுலகில் பெரும் ஆளுமையாக திகழ்பவர். அவரது தி டைம்ஸ் தே ஆர் சேஞ்சிங், ப்ளோயிங் இன் த வின், லைக் எ ரோலிங் ஸ்டோன் போன்ற பாடல்கள் 1960களின் மிக பிரசித்தி பெற்ற பாடல்களாக ஒலித்தவை. அவை போருக்கு எதிரான மற்றும் சிவில் உரிமைகள் இயக்கத்திற்கு ஆதரவான முழக்கமாகவும் ஒலித்தன. அமெரிக்க பாடல் பாரம்பரியத்திற்குள் புதிய கவித்துவ வடிவங்களை உருவாக்கியதற்காக 75 வயதாகும் டிலனுக்கு இந்த விருது வழங்கப்பட்டதாக நோபல் கமிட்டி தெரிவித்துள்ளது.
நைஜீரியாவில் போக்கோ ஹராம் தீவிரவாதிகளால் சிபோக் பள்ளி மாணவிகள் கடத்தப்பட்டு 2 ஆண்டுகளுக்கும் மேலான நிலையில் கடத்தப்பட்டவர்களில் 21 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் மூத்த அரசு அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். நைஜீரிய அரசாங்கம் மற்றும் போக்கோ ஹராம் இடையே நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த பெண்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். பெரும்பாலான இளம் பெண்களுக்கு தற்போது குழந்தை உள்ளதாக பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் கூறியிருக்கிறார்.
போர்ச்சுகீசிய அரசியல்வாதி அட்டோனியோ குடேரேஷ் ஐநாவின் அடுத்த பொதுச் செயலராக அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். என்று செய்தரங்கில் முதலில் பன்னாட்டு கண்ணோட்டம். தாய்லாந்து மன்னர் பூமிபோன் அட்டூன்ஜடேட் காலமானது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் கேட்டோம். அவரது வாழ்க்கை குறிப்பு மற்றும் தாய்லாந்து தமிழர்களின் கருத்துக்கள் குறித்த தொகுப்பை வழங்குகிறார் பிரமலா கிருஷ்ணன்.
தாய்லாந்து அரசர் பூமிபோன் அட்டூன்ஜடேட் உலகில் நீண்ட காலம் அரசராக இருந்தவர். தனது ஆட்சிக்காலத்தில் பெருமளவான இராணுவ புரட்சிகளை சந்தித்த நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு முக்கிய பங்காற்றியவராக அவர் பார்க்கப்படுகிறார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு உயர்ந்த தலைவராக பார்க்கப்பட்ட அதே நேரத்தில் அரசியல் கொந்தளிப்பான சூழ்நிலைகளில் சில நேரம் அவர் தலையிட்டிருக்கிறார். வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களுடன் சட்டப்பூர்வ மன்னராக இருந்தாலும் பெரும்பாலான தாய்லாந்து மக்கள் அவரை கடவுளின் அவதாரமாகவே மதித்தார்கள். பூமிபோன் அட்டூன்ஜடேட் அமெரிக்காவில் கேம்பிரிட்ஜில் 1927 ஆண்டு டிசம்பர் 5 பிறந்தார். தந்தையின் மரணத்திற்கு பிறகு சுவிட்சர்லாந்தில் கல்வி பயின்றார். பாரிஸ் பயணத்தின் போது தனது வருங்கால மனைவி சிரிக்கிட்டை சந்தித்தார். அவர் பிரான்சுக்கான தாய்லாந்து தூதரின் மகள். புதிய மன்னர் அரியணை ஏறுவதற்கு ஒரு வாரம் முன்னதாக 1950 ஏப்ரல் 28 அந்த ஜோடி திருமண பந்தத்தில் இணைந்தது. தனது ஆட்சியின் முதல் 7 இராணுவ சர்வாதிகார ஆட்சி போல் தாய்லாந்தில் ஆட்சி நடந்தது. அரசர் அலங்கார தலைவர் என்பதை தாண்டி அதிகாரம் படைத்தவராக திகழ்ந்தார். வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளித்தார். தனது நீண்ட அரசாட்சியில் அரசர் பூமிபோன் அட்யூனிடேட் நாடு தொடர்ச்சியாக பல அரசியல் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டியிருந்தது. ஒரு இராஜாங்க அதிகாரிக்கான திறமை, தாய்லாந்தின் சாதாரண மக்களை சென்றடையும் செல்வாக்கு ஆகியவை அவர் அரியணை ஏறிய போது இருந்ததை விட அவரது மரணம் மன்னராட்சிக்கு இன்னும் வலு சேர்த்திருக்கிறது என்றே சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அரசர் இறந்த செய்தி தாய்லாந்து மக்களிடம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என தாய்லாந்து தமிழ் சங்கத்தின் தலைவர் தேவதாசிடம் கேட்டேன்.
இந்த மக்கள் வந்து ஒரு கடவுளுக்கு மேலேயே வழிபடுறாங்கன்னு கூட சொல்லலாம். மன்னர் முன்னாடி மண்டிட்டு தான் இருப்பாங்க, நிக்க மாட்டாங்க. மன்னரோட தலைக்கு கீழ அவங்க தலை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க, இல்ல மண்டிட்டு தான் இருப்பாங்க. நல்லா வந்து இந்த மன்னர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. இவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே அரசர் ஆயிட்டாரு. அப்ப இருந்து நீண்ட காலமா இருந்ததுனால அவர் நாட்டுக்கு ரொம்ப நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. அவரும் ஒரு சிவில் இன்ஜினியரா குவாலிஃபை ஆகி சுவிட்சர்லாந்துல படிச்சுட்டு வந்தவரு, ஒரு பெனவலன்ட் கிங்கா இருந்திருக்காரு.
பொது வெளியில நடக்கிற விஷயங்கள்ல மன்னருக்கான முக்கியத்துவம் அப்படிங்கறது என்னென்ன மாதிரி இருக்கும்?
அவருக்கான முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எல்லாத்து வீட்டுகள்ல அலுவலகங்கள் எல்லாத்துலயும் வந்து மன்னர், அப்புறம் அவர் துணைவியார் ராணியார் இவங்களோட போட்டோஸ் பெரிய பெரிய போட்டோஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கு மரியாதை பண்ணுவாங்க, எப்பவுமே தினமும் மரியாதை பண்ணுவாங்க. இங்க வந்து தேசிய கீதத்தை விட இந்த மன்னருடைய கீதத்தை தான் அதிகமா வந்து மக்கள் வந்து விரும்பி இசைக்கிறாங்க. தியேட்டர்ல மட்டும் இல்லை, இவங்க காலையில 6 இரவு 6 இந்த மாதிரி மன்னருடைய கீதத்தை தான் முதல்ல இசைக்கிறாங்க.
மன்னரோட மரண செய்தி வந்ததுக்கு அப்புறம் தாய்லாந்தோட தலைநகர்லயோ மற்ற நகரங்கள்லயோ என்ன மாதிரியான சூழல் இருக்கு?
எல்லாருமே அவங்கவுங்க கண்ணீர் விட்டபடி கொஞ்சம் அழுதுபடி எல்லாம் வீடுகளுக்கு சேர்ந்து கொண்டு இருக்காங்க. ஆனாலும் யாருமே இங்க ஒரு வயலன்ஸ் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. அமைதியா தான் இருப்பாங்க, ஆனா அதே சமயத்துல மரியாதை பண்றது அதெல்லாம் நடக்கும். அதை இங்க வந்து எப்பவுமே கொஞ்சம் அமைதியா தான் நடந்துக்குவாங்க. இந்த சாந்தம், அதாவது புத்திஸ்ட் இருக்கிறதுனால, புத்த மதம் இருக்கிறதுனால இவங்க வந்து எப்பவுமே ஒரு சாந்தமா தான் இருப்பாங்க. அதனால இங்க அவரோட புஸ்தகங்கள் திறந்து வச்சிருப்பாங்க. எல்லாரும் போய் அதுல வந்து கியூல நின்று கையெழுத்து போடுவாங்க, இரங்கல் செய்தி குறிப்புல கையெழுத்து போடுவாங்க. அந்த மாதிரி இரங்கல் செய்தி குறிப்பு வந்து எல்லா நகரங்களையும் வைக்கப்படும், ஒரு நகரத்துல பல இடங்கள்ல வைக்கப்படும். அதனால ஒரே இடத்துல கூட்டம் சேர்றதை அவங்க தவிப்பாங்க. அதோட இப்போ வந்து இராணுவ ஆட்சி நடக்கிறதுனால கொஞ்சம் அமைதியா தான் பாத்துக்குவாங்க.
தாய்லாந்து தமிழர். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் ஏற்கனவே உள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு பதிலாக புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வரும் நடவடிக்கையில் அரசு இறங்கியுள்ளது. இதற்கான வரைவு தயாரிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அதற்கான காரணங்கள் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சுமந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த அறிக்கை வந்து அமைச்சரவையிலே சமர்ப்பிக்கப்பட்டதாக நாங்கள் அறிகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த விடயங்கள் அப்படியாகவே அதிலே அடக்கம் பெறுவதாகத்தான் அறிகிறோம். சென்ற வருடம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் பல துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது, அதை நாங்கள் நீக்கிவிட்டு சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்ட வகையிலே புதியதொரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இலங்கை சட்ட ஆணைக்குழுவுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருப்பது எனக்கு தெரியும். அப்படியாக இருந்த போதையில் இலங்கை சட்ட ஆணைக்குழு முன்வைத்திருந்த அறிக்கையை புறந்தள்ளிவிட்டு பாதுகாப்பு தரப்பு கூடுதலாக இடம்பெற்ற குழு ஒன்று நியமிக்கப்பட்டதாக நாங்கள் அறிந்திருந்தோம்.
வரைவு சட்டத்திலே நீங்கள் ஆட்சேபிக்கக்கூடிய அம்சங்கள் என்ன மாதிரியான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன தெரிந்து கொள்ளலாமா?
நான் இன்னும் அந்த அறிக்கையை காணவில்லை. ஆனால் அதிலே 2 உதாரணங்களை வேண்டும் என்றால் சொல்லலாம். ஒன்று, நீண்ட கால தடுத்து வைக்கப்படுதல் என்பது ஒன்று. இரண்டாவது, குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் நீதிமன்றத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் என்கின்றது 2 உதாரணமாக சொல்லலாம். இந்த 2 விடயங்களும் மிக மோசமான அம்சங்களாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே காணப்பட்டவைகள். அவை புதிதாக கொண்டு வரப்பட உத்தேசித்திருக்கிற சட்டத்திலேயும் இடம்பெற வேண்டும் என்றுதான் இந்த அறிக்கையை சொல்வதாக நான் அறிகிறேன்.
அது நீக்கப்பட வேண்டும், அதில் அல்லது மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே வந்து முறைப்படியாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறதா?
அறிக்கை நேற்று முன்தினம் அமைச்சரவைக்கு கொண்டு வரப்பட்ட போது எங்களுடைய ஆட்சேபனையையும் கருத்திலே எடுத்து அவர்கள் இதனை 2 பாராளுமன்ற மேற்பார்வை குழுக்களுக்கு முன்பாக அனுப்புவதாக தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த 2 மேற்பார்வை குழுக்களிலேயும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த இரண்டிலேயும் நான் அங்கத்தவராக இருக்கிறேன். ஆகையினாலே அந்த மேற்பார்வை குழுக்களுக்கு முன்பாக இந்த சட்ட வரைவுகள் அல்லது இந்த அறிக்கை வருகிற போது நாங்கள் உத்தியோகபூர்வமாக சரியான விதத்திலே எங்களுடைய எதிர்ப்பையும் இது சம்பந்தமான எங்களுடைய ஆலோசனையையும் நாங்கள் முன்வைக்கக்கூடியதாக இருக்கும்.
இவை ஆட்சேபனைக்குரிய அம்சங்கள் என்று நீங்கள் தெரிவித்து அதன் பிறகும் வந்து இந்த வரைவு சட்டத்திலே வந்து இந்த அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நிலையிலே வந்து நீங்கள் பிரதமரையோ ஜனாதிபதியோ சந்தித்து தனியாகவும் முறைப்பாடு செய்ய திட்டம் ஏதாவது இருக்கிறதா?
நான் முதல் தடவையாக ஆட்சேபனை எழுப்பின வேளையிலே நாங்கள் அரசாங்கத்துக்கு இதை பற்றி சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னமும் அறிக்கை வரவில்லை. ஒரு குழுதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அறிக்கை வருகிற போது அதை பற்றி பேசுவோம் என்று சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது அறிக்கை வந்திருக்கிறது. அது உத்தியோகபூர்வமாக அல்லது எந்த விதத்திலையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படவில்லை. ஆனால் இனி எங்களுடைய ஆட்சேபனையை கருத்தில் கொண்டு அவர்கள் பாராளுமன்ற மேற்பார்வை குழுவுக்கு அனுப்புவதாக இருந்தால் அங்கே உத்தியோகபூர்வமாக அந்த அறிக்கையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும்.
சுமந்திரன், இலங்கை கண்ணோட்டம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இலங்கையில் பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பள உயர்வு தொடர்பாக தோட்ட நிர்வாகங்களால் முன்வைக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை வரைவை தொழிற்சங்கங்கள் ஏற்க மறுத்துள்ளன. இதுகுறித்து பெருந்தோட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பின் பொதுச் செயலர் எஸ் ராமநாதனை தொடர்பு கொண்டு கேட்டார் ஆர் உதயகுமார்.
அதாவது 2003 செய்து கொள்ளப்பட்ட பொது கூட்டு ஒப்பந்தத்துல ஒரு தோட்ட தொழிலாளி ஒருவருக்கு ஒரு வருடத்துல 300 நாட்கள் வேலை வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த புதிய கூட்டு ஒப்பந்தத்துல பொதுவான கூட்டு ஒப்பந்தத்துல உள்ள சரத்தை அதிலிருந்து நீக்கிட்டு ஒரு புதிய சரத்தை உள்ள புகுத்த பாக்குறாங்க. என்னன்னு சொன்னா ஒரு தொழிலாளிக்கு ஒரு வருடத்துல 250 நாட்கள் மாத்திரமே வேலை வழங்கப்படும் என்ற ஒரு புதிய சரத்தை வேலை புகுத்த அவங்க இணைக்கிறாங்க. 2003 உள்ள அந்த சரத்து அதன்படியே இருக்கட்டும், மற்றது இந்த ஒப்பந்தத்தில் புதிய சரத்து எதுவும் புகுத்தக்கூடாது என்று தான் நாங்கள் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அப்படி அவர்கள் எங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் மீண்டும் இந்த பிரச்சனை நீடிக்கப்பட்ட நிலையை தான் தோன்றும்.
ஏற்கனவே இணக்கம் காணப்பட்ட சம்பள அதிகரிப்பிலும் குழப்ப நிலை காணப்படுவதாகவும் அவர் தெரிவிக்கின்றார்.
ஏற்கனவே அவர்கள் 730 ரூபாய் வரையிலும் சம்பளம் தருவதாக சொல்லியிருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அதிலும் சில மாற்றங்களை செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். என்னவென்று சொன்னால் 730 ரூபாய் சம்பளம் என்று சொல்லிவிட்டு வேலை நாட்களை குறைக்கும் பொழுது சில நேரத்தில் ஒரு கிழமைக்கு 3 நாள் என்று சொல்லும் பொழுது ஏனைய நாட்களுக்கு என்ன அடிப்படையில் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அவர்கள் எந்த விதமான மாற்றங்கள் செய்தாலும் அது தொழிலாளர்களை பாதிக்கும், அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு
என்றார் எஸ் ராமநாதன். நாளை இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறலாம் என்று கூறப்பட்டாலும் இதுவரை தொழில் அமைச்சிலிருந்து அதிகாரபூர்வ அறிவித்தல் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்.
ஆர் உதயகுமார் வழங்கிய குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. அடுத்து ஒரு தமிழக குறிப்பு. சாத்தூர் அருகே நேற்று ஓடும் பேருந்தில் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். அதுகுறித்து முரளிதரன் வழங்கும் குறிப்பு.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் ஓடும் பேருந்தில் நேற்று துப்பாக்கியால் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்துள்ளார். நேற்று காலையில் நாகர்கோவிலில் இருந்து கோயம்புத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து சாத்தூர் அருகே சென்று கொண்டிருந்தபோது அந்த பேருந்தில் பயணம் செய்த கருப்பசாமி என்பவர் அவர் அருகே அமர்ந்து பயணம் செய்தவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் குற்றவாளிகளை காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். கடந்த ஜூலை 2 தேதியன்று கோவில்பட்டியைச் சேர்ந்த அப்துல்லா என்பவர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டு கருப்பசாமியின் சகோதரர்கள் இருவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அப்துல்லாவின் கொலைக்கு பழிவாங்கும் வகையில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என கொல்லப்பட்ட கருப்பசாமியின் தந்தை காவல்துறையிடம் தெரிவித்தார். இந்த நிலையில் இன்று காலையில் மதுரை 3வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இந்த கொலை தொடர்பாக முகமது ரஃபீக் என்பவர் சரணடைந்துள்ளார். இவரை வரும் 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த கொலை தொடர்பாக மேலும் 9 பேரிடம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் துப்பாக்கிகளை வைத்து நடத்தப்படும் குற்றங்கள் மிகவும் குறைவு என்பதால் இந்த சம்பவம் புதன்கிழமையன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.
முரளிதரன் வழங்கிய செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம்.